மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற வேத வசனம் 1 சாமுவேல் 15:22-23 1 சாமுவேல் 15:22-23
அதற்கு சாமுவேல்
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்
சர்வாங்க தகனங்களும்
பலிகளும்
கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும்
ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்
இரண்டகம் பண்ணுதல்
வில்லிசூனிய பாவத்திற்கும்
முரட்டாட்டம் பண்ணுதல்
அவபக்திக்கும்
விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது.
நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே
அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு
புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது சாமுவேல் ராஜாவாகிய சவுலை பார்த்து சொன்ன ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஒன்றை விட ஒன்று இன்னொன்று பெட்டர்ங்கிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். தேவ பிள்ளைகள் எதை நாம் தெரிந்து கொள்வது, எது மேன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். பல நேரத்தில் நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி விட்டால் எல்லாமே நாம் நடந்துவிடும் என்று சொல்லி நினைப்பது மிகப்பெரிய ஒரு தவறு. இன்னைக்கு பல நேரத்தில் அப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டு விடுகிறது, கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாம் முடிஞ்சிடும். இல்ல, வெறுமனே கர்த்தருக்கு பலி செலுத்துவதை விட சிறந்த ஒன்று இருக்கிறது. அது என்ன? கீழ்ப்படிதல். ஆட்டுக்கடாக்களின் இனத்தை ஆண்டவருக்கு செவி கொடு, அதை கர்த்தருக்கு படைப்பதை பார்க்கிலும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது உத்தமம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இங்கே பார்க்கும் பொழுது இந்த கீழ்ப்படியாத சுபாவம் என்று ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் வருமானால் அது சாதாரணமானதல்ல. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என்ன ஒரு சின்ன விஷயம் தானே. கீழ்ப்படிதல் என்பது கர்த்தர் மிகவும் கனப்படுத்துகிறது. அதே நேரத்தில் கீழ்ப்படியாமை என்பது ஆண்டவரை மிகவும் துக்கப்படுத்துகிறதும் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். இங்கே அதற்கு எதற்காக அதை ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ரெண்டகம் பண்ணுதல், அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, இதுதான் ரெண்டகம் பண்ணுதல். அவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது, எதிர்த்து நிற்கிற ஒரு சுபாவம். இது எப்படிப்பட்டது என்றால் பில்லி சூனியம் பண்ணுவதற்கு இணையான ஒரு பாவமாக கருதப்படுகிறது. இரண்டாவது முரட்டாட்டம் பண்ணுதல், நான் கீழ்ப்படிய முடியாது, நான் அப்படிதான் இருப்பேன், என்ன சொன்னாலும் இப்படிதான் இருப்பேன், என்னை மாத்திக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் விக்கிரக ஆராதனை செய்வதற்கு சமமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படியாமை என்பதை ரொம்ப ஈஸியாக எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை பில்லி சூனியம் பண்ணுவதற்கும் விக்கிரக ஆராதனை செய்வதற்கும் சமமாய் பார்க்கிறார் என்பதை தேவ பிள்ளைகள் புரியணும். கீழ்ப்படியாமை என்பது மிக மோசமான ஒரு காரியம். ஆண்டவரை வெறுமனே ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தி அவரை ஒருபோதும் திருப்திப்படுத்தி விட முடியாது, சந்தோஷப்படுத்தி விட முடியாது. அவர் அதைவிட கீழ்ப்படிதலை மிக முக்கியமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த நேரத்திலும் கூட இந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம், கீழ்ப்படியாம எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என இந்த இடத்துல கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பயங்கரமானது என்பதை, அதன் விளைவு எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் ஒரு மூன்று நபர்களின் வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க போறோம். கீழ்ப்படிதலின் மேன்மை என்ன, கீழ்ப்படியாமையின் ஆபத்து என்ன, அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுது, ஏனென்றால் அது விக்கிரகாராதனை என்னும் பில்லி சூனியம் என்றும் வர்ணிக்கப்படுகிறது. ஆகையினால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு இங்கே கம்பேர் பண்ணுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். பலியை அல்ல, கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆட்டுக்கடாக்களின் நினம் அல்ல, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, இன்றைக்கு இந்த இடத்துல தான் மிக முக்கியமாக இந்த வார்த்தை முதலாவது சொல்லப்பட்டது. சவுல் என்ற முதல் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. இந்த சவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தது முதற்கொண்டு கர்த்தர் அவர்களை முதலாவது மோசேயின் தலைமையின் கீழ் வைத்து அவர்களை வனாந்தரத்தை நடத்தி வந்தார். பின்பு அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறதான சூழ்நிலையில் யோசுவாவை கொண்டு நடத்தினார். அவர்கள் தேசத்தை சுதந்திரித்த பின்பு அதன் பிறகு கர்த்தர் நியாயாதிபதிகளை வைத்தார். அந்த நியாயாதிபதிகளை கொண்டு கர்த்தர் அவர்களை வைத்து அந்த ஜனங்களை விசாரித்தார். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ராஜாக்களை ஏற்படுத்தவில்லை, நியாயாதிபதிகள் காலத்திற்கு காலம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டார்கள். இப்படி காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தாங்க, தங்களை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்த்தாங்க, ஜனங்களை பார்த்தாங்க, அவருடைய காரியங்களை பார்த்தாங்க. அந்தந்த தேசத்து ஜனங்களுக்கு யுத்தம் செய்வதற்கு ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனால் இவர்களுக்கு நியாயாதிபதிகள் திடீர்னு ஒருத்தர் வருவார், ஒரு கிதியோன் வருவார், ஒரு சிம்சோன் வருவார். இப்படி திடீர் என்று ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்துவார். அவர்கள் உடனே அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க, அவருடைய காலம் நடக்கும், அதோடு காரியம் முடிஞ்சிடும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஜனங்கள் கர்த்தரை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே சாமுவேலை பார்த்து கேட்கிறாங்க, எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும். அந்த காரியத்தை கேட்கும் பொழுது சாமுவேலுக்கு இது விசனமாக தான் பட்டது, இது ஆண்டவருடைய சித்தமாக தெரியவில்லையே என்று சொல்லி அவன் ஜனங்களுக்கு அவன் அமைதிப்படுத்த நினைக்கிறான். ஆனால் ஜனங்களோ அதை கேட்பதாக இல்லை. கடைசியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். ஏற்படுத்த சொன்ன ஆண்டவரே ஒரு ராஜாவையும் சாமுவேலுக்கு சுட்டி காண்பித்தார், ஒரு மனுஷனை சுட்டி காண்பித்தார். அவன்தான் இந்த சவுல். இந்த சவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. அவனுடைய தோற்றம் பிரம்மாண்டமானது. முழு இஸ்ரவேல் ஜனங்களிலும் அவன்தான் உயர்ந்த மனிதன். சகல இஸ்ரவேலரும் அவனுடைய தோளுக்கு கீழ் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயரமான, நல்ல திடகாத்திரமான, பலசாலியான, ஒரு அருமையான ராஜ கம்பீரமுள்ள ஒரு தோற்றம் உள்ள ஒரு நபரை கர்த்தர் ராஜாவா கொண்டு வந்து நிறுத்தினார். இவன் தோற்றத்தின்படி ராஜாவுக்கு நல்ல தகுதியான ஒரு மனுஷன். ஆனால் வெறும் தோற்றம் முக்கியமல்ல, அதற்கு உள்ளே இருக்க அவனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவனை ராஜாவாக ஏற்படுத்தி பெலிஸ்தியருக்கு விரோதமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களிலே ஆண்டவர் என்றைக்கும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காரியத்தை வைத்திருக்கிறார். ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எப்பொழுதெல்லாம் அவர்கள் யுத்தம் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். கர்த்தரை தொழுது கொள்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பலியிடுவார்கள். அதன் பிறகு ஆசாரியன் அவர்களை யுத்தத்திற்கு அனுப்புவதற்கு அவர்களை நடத்துவான். தேவன் எழுந்தருளுவாராக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று ஆசாரியன் சொல்லுவான். அதன் பிறகுதான் அவர்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போவார்கள், அந்த யுத்தத்திலே ஜெயம் எடுத்து வருவார்கள். இதுதான் ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டிருக்கிற காரியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது யுத்தத்திற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். பெலிஸ்தியர்களோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு யுத்தம் ஆயத்தமாயிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது இவர்கள் பலி செலுத்தி விட்டுத்தான், ஆண்டவருக்கு பலி செலுத்தி விட்டுத்தான் இவர்கள் யுத்தத்தை ஆரம்பிக்கிறது இவருடைய காரியம். இந்த சவுலை ராஜாவாக்கின பின்பு முதல் யுத்தம் ஒன்று நடைபெறுகிறது. அதை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13:8 நாம் வாசிக்கலாம். அது யுத்தத்திற்கு முன்பாய் நடக்கிற சில சம்பவங்கள். 1 சாமுவேல் 13:8.
அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி
ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான்.
சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல்
சர்வாங்க தகன பலியையும்
சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ
சாமுவேல் வந்தான்.
சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல்
ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும்
குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும்
பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும்
நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான்.
போதும். அப்படி இருக்கட்டும். இங்கே ராஜாக்களுக்கு ஒரு வேலை, தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு ஒரு வேலை. இந்த தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்களாக கர்த்தருடைய அபிஷேகத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யுத்தத்திற்கு போகும் பொழுது ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் பலி செலுத்தவும் கர்த்தர் இந்த தீர்க்கதரிசிகளை தான் தெரிந்தெடுத்திருந்தார். இது சாமுவேலுடைய காரியம். யுத்தத்திற்கு சவுல் தன்னுடைய ராணுவத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறான். பெலிஸ்தியர்கள் கூடி வந்து விட்டார்கள். யுத்தம் ஆயத்தமாக வேண்டிய நேரம். சாமுவேல் சொல்லியிருக்கிறான், நான் வருவேன், வந்து பலி செலுத்தின பிறகு நீ யுத்தத்தை தொடங்கலாம் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லியிருக்கிறான். ஆனால் சாமுவேல் குறித்த நேரத்தில் அவனால் வர முடியவில்லை. ஏதோ ஒரு இடத்துல அவன் ஹெல்ட் அப் ஆயிட்டான். சாமுவேலால் வர முடியல. இங்கே சவுளுடைய நிலைமை கொஞ்சம் பிரச்சனை தான். பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு ரெடியா முன்னால நிக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஜனங்களும் டென்ஷன் ஆயிட்டாங்க. எங்க பெலிஸ்தியர்கள் முன்னேறி வந்து நம்மை வெட்டி விடுவார்கள் என்று சொல்லி இவனுடைய ராணுவத்தினரும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சவுல் பார்க்கிறான், என்ன செய்யறது, சாமுவேல் வருவார் என்று எதிர்பார்க்கிறான். சாமுவேல் வர மாதிரி தெரியல. உடனே சொல்லுகிறான், சர்வாங்க தகன பலி மற்றும் சமாதான பலிகளை எல்லாம் எங்கிட்ட கொண்டு வாங்க, நான் செலுத்துகிறேன் என்று சொல்றான். இது இவனுக்குரிய வேலை அல்ல. இவன் யுத்தம் தான் செய்யணும். பலி செலுத்துவது என்பது தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய காரியம். இப்பொழுது இவன் சொன்ன உடனே கொண்டு வந்தார்கள். ராஜா சொல்லிட்டாரே, உடனே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த உடனே இவன் பலி செலுத்தி முடிக்கிறான். முடித்த உடனே சாமுவேல் வந்து நிற்கிறான். நீ என்ன செய்தீர், நீ செய்தது என்ன, சாமுவேல் கேட்கிறார். உடனே சவுல் விளக்க கொடுக்கிறான். பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறாங்க, இங்கேயும் ஜனங்க சிதறி போற மாதிரி இருக்கிறாங்க, ஆகையினாலே நீர் வர தாமதமாகிறதுனாலே நான் துணிந்து பணி செலுத்தி விட்டேன் என்று சொல்லி தன் காரியத்தை, தன் நிலையை அவன் விவரிக்கிறான். ஆனால் தேவ சமூகத்தில் எந்த ஒரு காரணத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு குறிப்பிட்ட காரியம் இப்படின்னா அது அப்படித்தான் ஆண்டவர் சொல்றார். அதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை நியாயப்படுத்துவதை ஆண்டவர் என்றைக்குமே ஏற்றுக்கொள்வதில்லை. உடனே அந்த இடத்துல சாமுவேலுடைய வாயிலிருந்து தேவ வார்த்தை வெளிப்படுகிறது. 13:14.
சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர்.
மற்றபடி
கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார்.
இப்போதோ
உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது.
கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற
ஒரு மனுஷனை தனக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான்.
சவுல் செய்தது என்ன? பலி செலுத்தினான். பலி செலுத்திவிட்டு யுத்தத்திற்கு போக வேண்டும். சவுல் செய்தது பலி செலுத்தினான். ஆனால் அவன் செய்யத்தகாத ஒன்றை, அவனுக்கு நியமிக்கப்படாத ஒன்றை அவன் செய்துவிட்டான். ஆண்டவருடைய காரியம் என்ன? சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டியதை சவுல் துணிந்து செய்துவிட்டான். பலி நடந்தது, ஆனால் கீழ்ப்படிதல் தவறவிடப்பட்டுவிட்டது. அதான் நடக்கு. பலி நடந்துச்சு, ஆனால் கீழ்ப்படிதல் தவறிவிட்டது. இந்த சம்பவம் நடந்தவுடனேயே அவனுக்கு தேவ வார்த்தை, இப்பொழுது உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது, நிலைக்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். காரணம் என்ன? கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே. பலிதான செலுத்தினான், ஆண்டவர் அதை சிம்பிளா எடுத்துக்கல. கீழ்ப்படிதல் மிஸ் ஆனதுதான் ஆண்டவருக்கு பெரிய காரியமா இருந்துச்சு. கீழ்ப்படிதல் மிஸ் ஆயிடுச்சு. இவன் நல்லதுதான செஞ்சான், ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளல. நான் சொன்னபடி இவன் செய்யலையே, இதுதான் ஆண்டவருடைய காரியம். நம்ம செய்யறது நல்லதா கெட்டதான்றது வேற, ஆண்டவர் சொன்னதை செய்யறமா செய்யலையான்றதுதான் காரியம். ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு வாழ்க்கையில் அவனுக்கு காணப்பட்டது ஒரு பெரிய பலவீனம். இது அவன் சரியா செய்வது போல அவன் நினைப்பான், ஆனால் அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை அவன் யோசிக்கிறது இல்லை. தன் பார்வைக்கு சரிப்பட்டதை, தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு சரிப்பட்டதை அவன் செய்துவிட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவர் அதை குறித்து என்ன நினைக்கிறார் அதை யோசிக்கிறதில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லதுன்னு தெரியுதெல்லாம் ஆண்டவருக்கு நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம பார்வைக்கு சரியாக இருக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு சரியா இருக்கு நம்ம சொல்லிட முடியாது. அது ஆண்டவருடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆகையினாலே இந்த இடத்துல சவுல் செய்த காரியத்திற்கு உடனடியாய் ஒரு நியாய தீர்ப்பு அனுப்பப்பட்டது. உன் ராஜ்ய பாரம் நிலை நிற்காது, உன் ஸ்டாண்டர்ட்ல உன் பொசிஷன் உன்னை தள்ளிடுவேங்கிறார் ஆண்டவர். தன் இருதயத்துக்கு ஏற்ற வேறொருவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்படியானால் என்ன? நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் அல்ல. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அல்ல. ஆண்டவர் தீர்ப்பு கொடுத்துட்டார். இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அதுக்கு பிறகு நம்ம இப்ப ஏற்கனவே படித்த 15 வருவோம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், முதல் 3 வசனங்கள்.
பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனத்தின் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும்.
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்
இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை
அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை
மனதிலே வைத்திருக்கிறேன்.
இப்போதும் நீ போய்
அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும்
ஸ்திரீகளையும்
பிள்ளைகளையும்
குழந்தைகளையும்
மாடுகளையும்
ஆடுகளையும்
ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார்.
இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் ராஜாவாக ஏற்படுத்தின சவுலுக்கு கர்த்தர் அடுத்த ஒரு காரியத்தை கொடுக்கிறார். இப்பொழுது அடுத்த ஒரு யுத்தம். இந்த யுத்தம் அமலேக்குக்கு விரோதமான யுத்தம். என்றைக்குமே நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை பொறுத்திருந்து நியாயம் விசாரிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானுக்கு நேராய் வரும்பொழுது அமலேக்கியருடைய தேசத்தை கடந்து போக வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், அமலேக்கியரோடு நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், அவங்களுடைய சமாதானத்தோடு அவங்களுடைய தேசத்தை நீங்க கடந்து போங்க. அவங்க கிட்ட நீங்க எந்த விதமான யுத்தம் பண்ணி அவங்களை ஒன்னும் மடங்கடிக்க வேண்டாம், அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு கிராஸ் பண்ணி போயிடுங்க, அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்களை ஹார்ம் பண்ணாதீங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு தண்ணி வேணுமானாலும் கூட, இன்னைக்குதான் நம்ம தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம், இது அன்னைக்கே நடந்திருக்குது. உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட காசு கொடுத்து வாங்கி குடிங்க, அவங்களை பணம் கொடுத்து தண்ணி வாங்கி குடிங்க. எந்த காலத்தில் பாருங்க, அந்த காலத்திலேயே தண்ணி ஒட்டி காசு கொடுத்து வாங்கி குடியினர். இப்படி ஆண்டவர் சொல்லி அவங்களை நடத்தினார். ஆனால் இந்த அமலேக்கு பார்க்கிறான், ஓ இவங்க வந்து சண்டை போடுவாங்க நினைச்சாலும் அவங்க அமைதியா வரதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப மைண்ட் வேற மாதிரி ஆயிடுச்சா, இவங்களுக்கு ஒண்ணுக்குமே கையால் ஆகாதவங்க போல இருக்குது என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் பலவீனராக இருக்கிற பின்பகுதியில் இருக்கிற பலவீனராகிய சிலரை வந்து வெட்டிட்டான், கொண்டுட்டான். இவங்க அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யல, அவனாக வந்து இவர்களை துன்பப்படுத்தி விட்டான், இவர்கள் சிலரை வெட்டி போட்டுட்டான். இந்த காரியம் நடந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவருடைய மனசுல இந்த காரியம் ஆழமா இருந்துச்சு. நான் என் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தேன், அந்த அமலேக்கு தீங்கு செய்ய வேணாம் சொன்னேன், ஆனா அவர்களோ இவர்களுக்கு தீங்கு செஞ்சாங்க, என் ஜனங்களை வெட்டிட்டாங்க, அதை நான் மனசுல வச்சிருக்கிறேன். ஆகையினாலே இந்த அமலேக்கியரை நான் பழி வாங்குகிற நேரம். ஆண்டவர் பார்த்தார், அது எப்பொழுது என்றால் சவுலை ராஜாவாக்கின பின்பு அந்த பழி வாங்குதல் என்பது ஆரம்பமாகுது. ஆண்டவர் அதற்கு பதில் செய்கிறார், நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். இப்பொழுது சவுலுக்கு கர்த்தர் ஒரு சரியான ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த யுத்தத்திலே போகும் பொழுது புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டங்களையும் எல்லாத்தையும் சர்வசங்காரம் பண்ணிட்டார். ஒன்னு கூட விட்டு வைக்க கூடாது, சர்வசங்காரம் பண்ணணும். மனுஷன் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்கும் அமலேக்கியர்களை டோட்டலா நீ அழிக்கணும்ட்டார். என்ன ஆண்டவர் இது பழி வாங்குகிற ஒரு நேரம், அதற்கான பதில் கேட்கிற ஒரு நேரம். யுத்தம் நடக்கிறது. கர்த்தர் சவுலுக்கு சொன்னது போலவே யுத்தத்தில் இவங்க கையில ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஜெயம் வரும் பொழுது என்ன நடக்குது பாருங்க, 7-8-9 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து
அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை
உயிரோடு பிடித்தான் ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும்
இரண்டாம் தரமானவைகளையும்
ஆட்டுக்குட்டிகளையும்
நலமான எல்லாவற்றையும்
அழித்து போட மனதில்லாமல்
தப்ப வைத்து
அற்பமானவைகளும்
உதவாதவைகளுமான
சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான்.
ஆண்டவர் சொன்னார், மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் நீ சர்வசங்காரம் பண்ணணும். ஆனால் சவுல் செய்தது என்ன, மனுஷரை கொண்டு போட்டான், ராஜாவாகிய ஆகாகை அவன் உயிரோடு வைத்தான். அது மட்டுமல்ல, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் பிடித்த பின்பு அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் பிடிச்ச பிறகு அவருடைய தரம் பிரிக்கிறான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு பிரிக்கிறான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை ஒண்ணு பண்ணல, செகண்ட் குவாலிட்டியா இருக்கிறதை ஒண்ணு பண்ணல, அதுக்கு பிறகு இருக்கிற தேர்ட் ரேட்டா இருக்கிறதான மோசமான அற்பமானதை பரிபாபமா இருக்கிறது மெலிந்து போனது ஒன்னுத்துக்கும் உதவாது. இப்படிப்பட்டவைகளை மட்டும் வெட்டி கொண்டு போட்டுட்டான். வெட்டி கொண்டு போட்டு விட்டு இந்த முதல் தரத்தையும் இரண்டாவது தரமாகிய சிறந்ததை எல்லாம் இதை எதுக்கு நம்ம அநியாயமா வேஸ்டாய நம்ம கொள்ளணும், அதை நமக்கு வச்சு வைத்துக் கொள்ளலாமே என்று சொல்லி அதை அவன் பத்திரமாய் வைத்து விட்டான். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் துக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றார் 11 வசனத்திலே, நான் சவுலை
ராஜாவாக்கினது,
எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது,
அவன் என்னை விட்டு திரும்பி
என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். ஆண்டவருடைய இருதயம் துக்கப்பட்டுச்சு. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு, ஏன் இவனை ராஜாவாக்கணும்னு நான் இப்ப ஃபீல் பண்றேங்கிறார் ஆண்டவர். இவனை போய் ராஜாவாக்கிட்டமே இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இது முதல் இன்சிடென்ட் இல்ல, ஏற்கனவே பிலிஸ்தீனுக்கு முன்னால் நடந்த யுத்தத்திலையும் இதே போல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது திரும்பவும் திரும்பவும் அதே காரியத்தை இவன் செஞ்சிட்டு இருக்கிறான். தன்னை திருத்திக் கொள்ளல, பிலிஸ்தீனுக்கு விரோதமான யுத்தத்திலும் கூட துணிந்து பலி செலுத்தினான். இங்கேயும் கூட அதே போல வேறு விதத்தில் தன்னுடைய கீழ்ப்படியாமை வெளிப்படுத்திட்டே இருக்கிறான். உடனே ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அவன் வீட்டுக்கு அனுப்புறார். வாசிக்கலாம் 13 வசனத்தில்.
மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனால் சவுல் அவனை நோக்கி நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல்
அப்படியானால்
என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும்
எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும்
என்ன என்றான்.
அதற்கு சவுல்
அமலேக்கியரிடத்திலிருந்து
அவைகளை கொண்டு வந்தார்கள்.
ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு
தப்ப வைத்தார்கள்.
மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான்.
இப்ப இந்த இடத்துல இவன் கீழ்ப்படியாமையை கர்த்தர் சாமுவேலை அனுப்பி கேட்கிறார், என்ன ஆடு மாடு சத்தம் கேட்குது போய் பார். அவன் போய் பார்க்கிறான், என்ன ஆடு மாடுகளின் சத்தம் கேட்குது. உடனே சவுல் அதற்கு தன்னுடைய காரியத்தை சரியா சொல்லியிருக்கணும், எதுக்கு வேஸ்ட் அழிச்சு போடலான்னு சொல்லி நான் வச்சுட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அது கூட தவறான விஷயம். ஆனால் சவுல் தான் செய்த அந்த கீழ்ப்படியாமையின் செய்கையை ஜனங்களின் மேல் அப்படியே திருப்பி விடுறான். தன்னுடைய தவறை அவன் உணரல, தன்னுடைய தவறை அவன் ஒத்துக்கொள்ளவும் இல்லை, தன்னுடைய கீழ்ப்படியாமையை அவன் கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணல. எல்லாவற்றையும் நாங்கள் அழித்து போட்டோம், ஆனால் நலமானவைகளை வச்சிருக்கோம் எதுக்கு, தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக வச்சிருக்கிறோம். ஒரு பெரிய பொய் எடுத்து விட்டான். உண்மையில் அவன் அதற்காக வைக்கல, நலமானதை கொண்டு போட மனதில்லாமல் வைத்தான்னு தான் பைபிள் போட்டேன். அதுக்கு மேல நம்ம படிச்சோம், நலமானதை கொண்டு போட மனதில்லாமல் அதை தப்ப வைத்தான் என்று 9 வசனத்தில் பார்க்கிறோம். அவனுக்கு அது விருப்பம் இல்லை, அதனால அப்படிதான் வச்சான். ஆனால் இப்ப கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக வைத்தேன் என்று சொல்லி தன்னுடைய கீழ்ப்படியாமையை அவன் நியாயப்படுத்தி பூசி மெழுகுகிறதை பார்க்கிறோம். ஆகினாலே ஆண்டவர் இதற்காகத்தான் நாம் ஏற்கனவே தலைப்பு வசனத்தில் பார்த்தோம், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கு ஒப்பாக இருக்கிறது, முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரகாராதனைக்கு சமமாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினீர், ஆகையால் கர்த்தர் உன்னை ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளினார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமமாயிருக்கிறது. சவுல் செஞ்சதெல்லாம் பலி செலுத்தினான், ஆனா கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பலி அல்ல, கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு முக்கியமானது. அடுத்த ஒரு இன்னும் ஒரு பயங்கரமான சம்பவத்திற்கு நேராக நாம் போலாம். அடுத்த ஒரு மனுஷனை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3 அதிகாரத்துக்கு வருவோம். இங்கே பார்க்கும் பொழுது ராஜாவாகிய சாலமோனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். சாலமோனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அற்புதமான ஒரு ஆரம்பம். வாசிக்கலாம் 3 அதிகாரம் 4-5 இரண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அப்படியே ராஜா
பலியிட கிபியோனுக்கு போனான்.
அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான்.
கிபியோனிலே
கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன்
என் தகப்பனாகிய தாவீது என்னும்.
சரி, போதும். இங்கே பார்க்கும் பொழுது சாலமோனை கர்த்தர் இளம் வயதிலேயே ராஜாவாக ஏற்படுத்தினார். இந்த சாலமோன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட பொழுது தன் தகப்பனாகிய தாவீதனுடைய சில விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அதை அவன் அற்புதமாய் ஆரம்பத்திலிருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். நான் 3 வசனத்தில் பார்க்கும் பொழுது சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய தகப்பனாகிய தாவீது அவனை ராஜாவாக்கின பொழுது அவனுக்கு சில கட்டளை கொடுத்திருந்தான். இப்படிதான்பா ஆட்சி செய்யணும், இதை செய்ய வேண்டும், கர்த்தரிடத்தில் அன்பு கோரணும், கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும், இப்படி பல விஷயங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தான். ஆகையினாலே அந்த கட்டளைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவன் ராஜ்யபாரத்திலே உட்காருகிறான். உட்கார்ந்த உடனே அவன் செய்த முதல் காரியம், அவன் அந்த ராடிலே கர்த்தருக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். 1000 பலி. நான் சொல்றேன், இந்த சாலமோனை போல முழு வேதாகமத்திலே பலி செலுத்தின நபரை வேற யாரையும் பார்க்க முடியாது. அவன் ராஜாவாக உட்கார வைக்கப்பட்ட உடனே 1000 பலிகளை செலுத்தினான். இன்னைக்கு அதை வச்சுதான் ஸ்தோத்திர பலிகள் 1000 எல்லாம் வந்துருச்சு, புக் ஆயிடுச்சு இன்னைக்கு. அந்த கான்செப்ட் தான் இல்ல, ஸ்தோத்திர பலிகள் 1000 பலிகளை செலுத்தினான். அதை ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து செலுத்தினான். பலி செலுத்தி ஆண்டவருக்கு அவன் ரொம்ப சந்தோஷமாய் ராஜ்யபாரத்தில் ஏற்றுக்கொண்டு பலி செலுத்தி ஆண்டவரை பிரியப்படுத்தி அன்னைக்கு ராத்திரி போய் அவன் படுகிறான். தூங்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய பலிகளிலே பிரியப்பட்ட தேவன் சொப்பனத்திலே அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் அவனோடு வந்து பேசுறார். ஒரு அற்புதமான காரியம் சொல்றார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேட். என்ன ஒரு ஆப்ஷன் பாருங்க, அவங்கிட்டயே ஆப்ஷன் கொடுக்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நீ என்ன விரும்பினாலும் உனக்கு நான் கொடுக்க ரெடி. ஏன்னா ஆண்டவரை அவ்வளவு பிரியப்படுத்திட்டான். ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தி 1000 பலிகளை கொண்டு வந்து அவன் ஆண்டவருக்காக செலுத்தின உடனே ஆண்டவர் ரொம்ப பிளீஸ் ஆயிட்டார். ஆகையினால் அவரே தேடி வந்து அவன்கிட்ட சொல்றார், நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளுன்றார். அப்படிதான் அவனுடைய ராஜ்யபாரம் ஆரம்பிக்குது. எவ்வளவு நல்ல ஆரம்பம். அதே போல அவன் விரும்பினதை கேட்டான். இப்ப அது நமக்கு முக்கியமான சப்ஜெக்ட் இல்ல. விரும்பினதை கேட்டான், ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் ஞானத்தை மட்டுமல்ல ஐஸ்வர்யத்தை சேர்த்து அவனுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு நீடிய ஆயுளையும் கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு முன்னிருந்த யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பேர் புகழ் எல்லாத்தையும் கர்த்தர் மிகுதியாய் அவனுக்கு கொடுத்தார். அவன் ஆசீர்வதிச்சார். ஏன்னா அவனுடைய அந்த 1000 பலிகள் ஆண்டவர் அவ்வளவு பிரியப்படுத்துச்சு. ஆகையினால் அவன் கேட்டதை விட மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு வாரி வழங்கினார். அவ்வளவு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். உனக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி இது போல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு கர்த்தர் அவனுக்கு பிராமிஸ் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு பெரிய அருமையான ஆரம்பம். இந்த ஆரம்பம் அப்படியே தொடருது, தொடர்ந்து வருவோம். 8 அதிகாரத்துக்கு போவோம். எட்டாம் அதிகாரம் 63 வசனத்தை வாசிக்கலாம்.
சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக
இருபத்தி ஈராயிரம் ஆடுகளையும்
லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளையும் பலியிட்டான்.
இவ்விதமாய்
ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள்.
இப்ப அடுத்தபடியாக கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டியாச்சு. அந்த பிரதிஷ்டை ஆராதனை நடக்கிறது பாருங்க. சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 22,000 மாடுகளை பலி கொடுத்தான். அடுத்தது 120,000 ஆடுகளை பலியிட்டான். என்ன ஒரு காரியம் பாருங்க, 120,000 ஆடு 22,000 ஆடு, இந்த மாதிரி யாருமே பலி செலுத்தினதில்லை. இப்படி அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாளுடைய பலிகள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. கர்த்தருக்கு அவ்வளவு பலிகளை அவன் செலுத்தினான். அவனுடைய பலிகளிலே கர்த்தர் மிகவும் பிரியமா இருந்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சே வந்தார். இந்த 8 பாருங்க, 6 படி, இன்னும் தெரியும். 6:6 தொடர்ந்து படிச்சுட்டு வருவோம்.
அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கேருபீன்களுடைய சட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டியிருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது.
சரி, போதும், அது வேண்டாம். இப்ப பார்க்கும்போது இப்படி பலிகள் அவனுக்கு கர்த்தர் அதிகமாக்கி கொண்டே போனார். அவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது அந்த ஆலயத்தில் இருந்த ஆசீர்வாதங்கள் ஏராளமா இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை செழிப்பை கொடுத்துட்டே போனார். கர்த்தர் அவனுடைய ஞானத்தையும் கர்த்தர் அதிகரிச்சுட்டே போனார். 10 வருவோம். அவனுடைய காரியங்கள் எப்படி இன்னும் உயர்ந்துட்டே போது பாருங்க. 1 வாசிங்க.
கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில்
சம்பாஷித்தாள்.
அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம்
விடுவித்தான்.
அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை.
ஆண்டவர் பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில் இவன் கொடுக்கிற அந்த பலிகள், செலுத்துகிற பலிகளின் மேல் பிரியமாயிருந்து ஆண்டவர் அவனுக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுத்தார். செல்வத்தை மிகுதியாய் கொடுத்தார். கர்த்தருடைய அந்த ஆலயத்தை கட்டுகிற காரியத்திலே பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான பொன்னை கொடுத்து செல்வ செழிப்போடு கர்த்தர் அவனை வச்சார். ஞானத்திலும் அவனை சிறந்து விளங்க பண்ணினார். சேபா தேசத்து ராஜஸ்திரி வந்து அவனிடத்துல கேட்கிறார், கேள்வி கேட்க, அவன் ஞானத்தை கேள்விப்பட்டு அவனிடத்துல வந்து பல கேள்விகளை கேட்கிறார். அவள் கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் அவனால் பதில் சொல்ல முடிஞ்சது. அவ்வளவு ஞானம், அளவில்லாத ஞானம். அவனுடைய ஆரம்பம் பாருங்க எவ்வளவு அழகா போயிட்டு இருக்குது. பலி செலுத்துகிறான், ஆண்டவர் செல்வத்தை அதிகமாய் கொடுத்திருக்கிறார், ஞானத்தை மிகுதியாக கொடுத்திருக்கிறார். அந்த ஞானம் முழு உலகத்தையும் சந்திக்குது. தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். இயேசு கிறிஸ்து அவளை பாயிண்ட் அவுட் பண்ணார். பூமியின் கடையாந்தரங்களில் தென் தேசத்து ராஜஸ்திரி அந்த அடுத்த கானலிருந்து வந்தார், சதன் சைடிலிருந்து வந்தார். அப்படிப்பட்ட அவனுடைய ஞானம் முழு உலகத்துக்கும் தெரிய வந்தது. பல தேசங்களில் அவருடைய ஞானத்தை கேட்கறதுக்கு வந்தாங்க. பாருங்க, அந்த நாட்களிலேயே கர்த்தர் அவனுடைய ஞானத்தை அவ்வளவு பிரசித்திப்படுத்தி வைத்தார். முழு உலகத்திற்கும் சாலமோனுடைய ஞானம் பெரிதாய் பேசப்பட்டது. காரணம் என்ன? அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு பலி செலுத்தினது. அந்த பலி செலுத்தினது அவனை உயர்த்திட்டே போச்சு, மேல மேல உயர்த்தது. இன்னும் பாருங்க, அவனுடைய பலி செலுத்துகிற லெவல் அடுத்த லெவல் உங்களுக்கு காட்டுறோம். பாருங்க, 2 புஸ்தகத்துக்கு வாங்க. 2 புஸ்தகம் 5 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜாவாகிய சாலமோனும்
அவனுடைய குடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய சட்டைகளுக்கும் கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். 1000 ஆரம்பிச்சது இல்ல, அவனுடைய ஆரம்பம் பாருங்க, 1000 ஆரம்பிச்சது, 1,00,000 போச்சு. இப்போ கவுண்டே பண்ண முடியல. எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகள் இப்ப இந்த இடத்துல யாருமே எண்ண முடியல. பலி செலுத்துகிறது இவனை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் யாரும் கிடையாது. இந்த அளவுக்கு அவனுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார், அவ்வளவு மிருக ஜீவன்கள் அவனுடைய ஆஸ்தியாக கர்த்தர் கொடுத்திருந்தார். அதனால அவன் அதை எடுத்து ஆண்டவருக்கு வாரி வணங்கினான். எப்படி கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போற பாருங்க, 1000 ஆரம்பிச்சு 1,00,000 போய் இப்ப எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். மேல 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 போறான் பலி செலுத்துறதுல. இவனை மாதிரி யாரும் செலுத்துறது கிடையாது, அவ்வளவு பலிகள். இவன் ஒவ்வொரு முறை பலி செலுத்தும் போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா நடக்கும் அவன் லைஃப்ல. 1000 பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் வந்து கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். 2,00,000 அவன் செலுத்தும் பொழுது அவனுக்கு ஞானத்தை இன்னும் அதிகமாய் கர்த்தர் அதிகரிக்க பண்ணி பூமியில் கடையாந்தரங்களிலிருந்து எல்லா இடத்திலிருந்து ஜனங்கள் அவனை தேடி வரும்படிக்கு அவன் அடுத்த லெவலுக்கு தூக்குனார். இப்ப எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத லெவலுக்கு பலி செலுத்திருக்கான்ல. இப்ப ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சா தெரியுமா? படிங்க 7 வருவோம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 7 முதல் வசனத்தில்
சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று.
இன்னைக்கு உங்களை கேட்டா வானத்திலிருந்து அக்னி இறக்குறது யாருன்னு கேட்டா பட்டுன்னு எலியான்னு தான் சொல்லுவீங்க. எல்லாருக்கும் அது மட்டும் தான் தெரியும். வானத்திலிருந்து அக்னி இறக்குறது யார் அப்படின்னா ஒரே வார்த்தை, எலியா அப்படின்றோம். அதுக்கு பிறகு யாரு? வேற யாரும் இல்லையேன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் வானத்திலிருந்து அக்னியை இறக்கக்கூடிய ஒரு ஜபத்தை செய்தவன் சாலமோன். தெரியுமா? இது யாருமே நினைச்சு பார்க்க, இது யாருமே நோட் பண்ணவே மாட்டோம். நமக்கு எல்லாருக்கும் எலியா தான் நமக்கு முன்னால தெரியும். வானத்திலிருந்து அக்னி இறக்கினார், அக்னி இறக்கினார். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியை மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. பலிபீடத்தை கட்டி பலியை வைத்து ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து அக்னி இறக்கினது எலியா செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் யாருன்னா சாலமோன் தான். அதுக்கு பிறகுதான் எலியா அதை செஞ்சான். இந்த காரியத்தை ஜெபித்து வானத்திலிருந்து அக்னி இறக்கின முதல் மனுஷன் எலியா கிடையாது, சாலமோன். பாருங்க அவனுடைய லைஃப்ல, பாருங்க ஆண்டவர் அவனை கொண்டு போற லெவல் பாருங்க எப்படி இருக்கு. அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு பலி செலுத்துகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆண்டவர் அவனை நெக்ஸ்ட் லெவல் தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நினைக்கணும், மறக்க கூடாது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தம். அதை மறந்துடக்கூடாது. பலியில் அவன் எக்ஸ்பர்ட், பெரிய ஆளவன், 1,00,000 கவுண்டர்ஸ் போயிடுச்சு. அதே போல அவனுடைய காரியங்களும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த உயர்வுகளும் போயிடுச்சு. இது உச்ச கட்டம். இது ஜெபித்து வானத்திலிருந்து அக்னி இறக்கக்கூடிய லெவலுக்கு அவன் வந்துட்டான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் லெவலுக்கு வந்துட்டான். அவனுடைய பலிகள் அவனை அந்த லெவலுக்கு தூக்கி கொண்டு போயிடுச்சு. இதெல்லாம் நடந்து இப்பொழுது அவன் பெரிய ஆளாயிட்டான், ரொம்ப பெரிய ஆளாயிட்டான். அவருடைய ராஜ்ய பாரத்தில் கர்த்த பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அவன் உருவெடுத்துட்டான். அதுக்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையின் அடுத்த சில காரியங்களை நம்ம பார்க்கணும். வருவோம். திருப்பி ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகத்துக்கே திரும்புவோம். 11 திறந்து கொள்ளுங்கள். 11 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல்
குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல்
மோவாபியரும்
அம்மோனியரும்
ஏதோமியரும்
சீதோனியரும்
ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான
அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான்.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும்
பிரவேசிக்கலாகாது.
அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து
அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான்.
அவனுக்கு பிரபுக்கள் குலமான
எழுநூறு மனையாட்டிகளும்
முன்னூறு மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள்
அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆவிக்குறி நிலைமையில் உயர்ந்து போன மனுஷன், தன் பலிகளினால் ஆண்டவரை பிரியப்படுத்தி பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தவன், சிறந்த ஆவிக்குரிய ஞானம், ஜெபித்தால் வானத்திலிருந்து அக்கினி, இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் எல்லாம் நடந்த பிறகு ஒரு லெவலுக்கு மேல போய் அவன் நிற்கும் போது, தனக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை என்ற ஒரு நிலைமையில வந்தவுடனே அவன் இருதயம் தடுமாறுகிறது, ஆண்டவருடைய வழிகளை விட்டு வெளியே போகிறது. அவன் பார்வோனின் குமாரத்தையை நேசித்திருக்க கூடாது, அவளை நேசித்தான். அதோடு ஒரு பட்டியலே சொல்லப்படுகிறது, மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர். அவன் பார்க்கிற பெண்கள் எல்லார் மேலையும் புறஜாதி பெண்கள், விக்கிரக ஆராதனை செய்கிற பெண்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பெண்கள், கர்த்தருடைய வழிகளுக்கு விரோதமானவர்கள், அப்படிப்பட்ட யாரை பார்த்தாலும் அவர்களை எல்லாரையும் அவன் திருமணம் செய்வதற்கு அவன் இருதயம் சாய ஆரம்பிச்சது. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகள், ராஜ வம்சத்தை சேர்ந்த 700 பெண்களை அவன் திருமணம் பண்ணியிருந்தான். 300 மறுமனையாட்டிகள், மொத்தம் 1000 பேர் அவனை திருமணம் செய்திருந்தார்கள். 1000 பேரை அவன் திருமணம் செய்தான். இவருடைய வாழ்க்கை தாறுமாறா போகுது. ஆனா ஆண்டவர் நிச்சயமா சொல்லியிருந்தார், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, தெளிவான வசனம் சொல்லுது, 2 நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்களிடக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆண்டவர் நிச்சய தெளிவா சொல்றாரு, இப்படிப்பட்ட பெண்களை நீ திருமணம் செஞ்சு அந்த பெண்கள் கண்டிப்பாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படிக்கு நிச்சயமாக இருதயத்தை சாய பண்ணுவாங்கன்னு தெளிவுபடுத்தியிருந்தார். ஆனால் இப்பொழுது இவன் ஒரு லெவலுக்கு மேல போனவன், எதுவுமே இவன் காதல விழல, உள்ள ஒண்ணுமே ஏறல. ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு இப்பொழுது பெரிதாய் தெரியவில்லை. ஏன்னா அவன் ஒரு லெவலுக்கு மேல போயிட்டான். என்னைக்குமே ஒரு லெவலுக்கு மேல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். மேல உயர உயர தாங்க வச்சதுதான் சட்டம், தாங்க நினைச்சதுதான் காரியம் என்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வந்துடும். அந்த லெவல் வரும்பொழுது இன்னைக்கு அதனாலதான் நிறைய ஊழியர்கள் இந்த நாட்களில் விழுந்து போறது காரணம் அதுதான். ஒரு லெவலுக்கு மேல போன பிறகு நான் நினைச்சதுதான் கரெக்ட், நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் வச்சதுதான் சட்டம்னு ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கு பிறகு தாங்கள் செய்கிறது என்னன்றது உங்களுக்கு தெரியாது, வேத வசனம் மறந்து போயிடும், கர்த்தருடைய வார்த்தைகள் எச்சரிப்புகள் எதுவுமே உள்ள இருக்காது, கொஞ்சம் வழி விலகினா எல்லாமே ட்ராக் மாறி போயிடும். அடிப்படை விஷயம் இது. அந்நிய ஜாதி பெண்களை சம்பந்தம் கலக்கக்கூடாது என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அடிப்படையாய் சொன்ன விஷயம். ஆனால் இதெல்லாம் அவன் உள்ளத்தில் ஏறவே இல்லை, அவன் செய்துட்டே போறான். என்ன நடக்குது பாருங்க, 3 வசனத்தில் வாசிக்கலாம்.
அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள்.
ஆண்டவர் என்ன சொன்னாரோ நடந்துச்சு. அவனுடைய ஸ்திரீகள் அந்த 1000 பேரும் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணாங்களாம். எப்படி வழுவி போக பண்ணாங்க தெரியுமா? அதுதான் ரொம்ப கொடுமை. வாசிங்க,
சாலமோன் வயது சென்ற பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை
அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள்.
அதனால் அவனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை.
அந்நிய தேவர்களை பின்பற்றினானாம், பின்பற்றும்படிக்கு சாய பண்ணினாங்களாம். அவங்களுடைய காரியத்தை எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ், அவங்களுடைய விக்கிரக ஆராதனை மற்ற காரியத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணான். ஒரு காலத்தில் சாலமோன் எப்படி இருந்த? ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்த, 1000 பலிகளை கொண்டு வந்த, லட்சங்களான பலிகளை கொண்டு வந்த, எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத பலிகளை கொண்டு வந்த. நீ ஜெபிச்ச வானத்திலிருந்து அக்னி இறங்கும். ஆனா இன்னைக்கு என்ன? புறஜாதிகளின் பாதைகளையும் அந்த விக்கிரக ஆராதனின் காரியங்களையும் பின்பற்றுகிற மகனாய் மனுஷனாய் மாறிப்போனான். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பாருங்க. பலி ரொம்ப எக்ஸ்பர்ட், அவன் பலியில் அவன் சிறந்து விளங்கினான். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்நிய ஜாதி பெண்களை மணக்க கூடாது, கீழ்ப்படிதல் விஷயத்தை விட்டு விட்டான். அதை விட கொடுப்ப, அதுக்கு பிறகு படிங்க, அதை இன்னும் மோசமா இருக்கும். படிப்போம்.
சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும்
அம்மோனியரின் அருவறுப்பாகிய
மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.
அஸ்தரோத் என்பது இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு அருவருப்பான ஒரு தெய்வம். பைபிள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அஸ்தரோத் என்பது ஒரு, இன்றைக்கு நம்முடைய பாஷையில சொல்ல போனா இங்க அந்த மாரியாத்தாங்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெண் தெய்வம். இந்த பெண் தெய்வத்தை இவன் பின்பற்றுகிறான், சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத். அது மட்டுமல்ல, அம்மோனியரின் அருவறுப்பு மில்கோமையும் பின்பற்றினான். அது எல்லாத்தையும் பர்டிகுலரா பின்பற்றலான். சில காரியங்களை தனக்கு தெய்வமாகவே மாற்றிக்கொண்டான். அதற்கு பின்பற்றுகிற மகனாய் மனுஷனாய் மாறி போனான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தராய் பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். என்ன செஞ்சான் தெரியுமா? வாசிங்க தொடர்ந்து.
அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே,
நல்ல கவனிக்கணும், எருசலேமுக்கு எதிரான மலையிலே
மோவாபியரின் அருவறுப்பாகிய
காமோசுக்கும்
அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய
மோலோகுக்கும்
மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான்.
பயங்கர கொடு. மோவாபியரின் அருவறுப்பாகிய காமோசுக்கும் அம்மோனியரின் அருவறுப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். பர்டிகுலரா சொல்லிட்டே வர, எங்க கட்டினான் தெரியுமா? எருசலேமுக்கு எதிராக இருக்கிற மலையில இதை கட்டினானாம். எருசலேமிலே கர்த்தருக்கு ஆலயம், அதற்கு எதிரிலே விக்கிரகத்திற்கு கோயில். எப்படி இருக்குது? அவன் எங்க கட்டினாங்கிறது ரொம்ப கொடுமை. எருசலேமிலே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டி விட்டு அதுக்கு எதிரே இருக்கிற மலையிலே விக்கிரகத்திற்கு அவன் கோயிலை கட்டி கொடுத்திருக்கிறான். இது ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால இந்த ரெண்டு மட்டும் பேர் போட்டிருக்குது. மோவாபியரின் அருவறுப்பாகிய காமோஸ், அம்மோன் புத்தரின் அருவறுப்பாகிய மோலோக், இது ரெண்டு மட்டும்
மென்ஷன் பண்ணியிருக்குது. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரானாகிய தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செஞ்சானாம். மோவாய்பிய மனைவி சொல்றா, எனக்கு என் தெய்வத்திற்கு ஒரு கோயில் கட்டுங்கிறான். எருசலேமுக்கு இதில் மலையில் கட்டிட்டான். அம்மோனிய ஸ்திரீ அவள் சொல்லுகிறார், என்னுடைய சாமிக்கு ஒரு கோயில் கட்டு, என் தெய்வீக்கு ஒரு கோயில் கட்டுங்கிற அதுக்கு ஒன்று கட்டிட்டான். இதை பார்த்து மத்த மனைவி சும்மா இருப்பாங்களா, ஏன்னா அவளுக்கு மட்டும் என்ன அவ சாமிக்கு கோயில் கட்டின, அவ தேவிக்கு நீ கோயில் கட்டின, ஏன் கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டுங்கிறார். இன்னொருத்தி வர அவளுக்கு மட்டும் கட்டுற, ஏன் எனக்கு ஒரு கோயில் கட்டுங்கிறார். ஆயிரம் பெண்கள் ஆளாளுக்கு சொல்றாங்க, என்னுடைய தெய்வத்துக்கு கோயில் கட்டு, என் தெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டு, என் தெய்வத்துக்கு கட்டுன, அவளுக்கு மட்டும் கட்டும், எனக்கு கட்டக்கூடாதா. ஆளாளுக்கு சண்டை பிடிச்ச உடனே பார்த்தான், எல்லாருக்கும் கோயில் கட்டி கொடுத்துட்டான். கர்த்தருக்கு அவன் கட்டினது ஒரு ஆலயம், ஆனால் பிசாசுகளுக்கு அவன் கட்டினது ஏராளமான ஆலயங்களை கட்டிட்டான். ஆண்டவருக்கு அவன் கட்டினது ஒன்னே ஒண்ணு, ஒரே ஒரு கர்த்தருடைய ஆலயம் அவன் கர்த்தருக்கு கட்டினது. ஆனால் தன்னுடைய மனைவிகளுக்கு அவன் கட்டினது ஏராளமான அசுத்தாதிகளுக்கு பிசாசுகளுக்கு அவன் ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டான். எங்க இருந்த சாலமோன் எங்க போயிட்டான் பாருங்க. அவன் ஜெபித்த வானத்தில் இருந்து அக்னி இறங்கும். ஆனால் இவன் நிலைமை என்ன, இன்னைக்கு தாறுமாறாய் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, கீழ்ப்படிதலை விட்டு விட்டான். ஆண்டவர் வந்து மோசையை கொண்டு சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு அருமையான ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அது சாலமோனுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 14 வாசிக்கலாம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 14.
உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து
அதை சுதந்தரித்துக் கொண்டு
அதில் குடியேறிய பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அவன் அநேக குதிரைகளையும்,
அந்த ராஜா எப்படி இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த ராஜா அநேக குதிரைகளை
சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன்.
ஜனங்களை எகிப்திற்கு போக பண்ணாமல் இருக்கணும். எகிப்துலதான் குதிரைகள், சிறந்த குதிரைகள் கிடைக்கும். அதனால எகிப்துக்கு குதிரை வாங்குறதுக்கு அனுப்பக்கூடாதுன்றார் ஆண்டவர். அப்புறம்
இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி,
இதுதான் முக்கியம், அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி
அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம்.
ஒரு ராஜா எப்படி இருக்கணும் கர்த்தர் கிளீனா சொல்ற, அவன் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை நியாயப்பிரமாணத்தில் ஏற்கனவே மோசையின் மூலமா சொல்லியிருக்கிறார். இது சாலமோனுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா எழுதியிருக்குது, மோசையின் காலத்தில் எழுதி கொடுத்தாச்சு. ஆனால் சாலமோன் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அநேகம் ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதுனாலதான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வீழ்ச்சி. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அநேகம் ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது. அவன் அநேகம் ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதுனாலதான் அவ்வளவு பலி செலுத்தி அவ்வளவு பிரியமாய் வாழ்ந்தவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டான். பாத்தீங்களா, கீழ்படியாமல் போகும்போது அது எவ்வளவு ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது, எவ்வளவு ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. ஆகையினாலே தேவ பிள்ளைகள் நம்ம கவனிக்கிறோம். இந்த சூழ்நிலை நடக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கடைசியில் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. 9 வசனத்துக்கு வருவோம். 9 வசனத்தில் வாசிங்க.
ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர்
8 வசனத்துக்கு படிச்சிட்டோம் இல்லையா, படித்து அந்நிய ஜாதியில் எல்லாருக்கும் அப்படி செஞ்சான். செஞ்ச பிறகு என்ன நடக்குது? ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்
சாலமோனுக்கு இரண்டாம் விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று
கட்டளையிட்டிருந்தும்
அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால்
கர்த்தர்
அவன் மேல் கோபமானார் ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும்
என் கட்டளைகளையும்
நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன்
ஆண்டவர் சொல்லிட்டார். சவுலுக்கு என்ன நடந்துச்சோ அதே கதிதான் இங்க சாலமோனுக்கு நடந்துச்சு. சவுலை பார்க்கிலும் சாலமோன் ஆண்டவருக்கு பிரியமா இவ்வளவு பலிகளை செலுத்தி இவ்வளவு மேன்மையான உயரத்துக்கு போயும் கடைசியில ஒரு காரியம், அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது என்ற ஒரு காரியத்தை அவன் தவறவிட்டதனாலே அவனுடைய வாழ்க்கை பின்மாற்றத்திற்குள் போய் ஆண்டவரை துக்கப்படுத்தி அவன் ராஜ்யபாரத்தை கர்த்தர் பிடுங்கி அவன் வேலைக்காரனுடைய கையிலே கர்த்தர் கொடுத்துட்டார். முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, அவனுடைய ராஜ்யபாரம் முடிந்தது. காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இவ்வளவு பலி செலுத்தியும் கீழ்ப்படியாமை என்கிற ஒரு காரியத்தினால எல்லாத்தையும் இழந்துதான் சாலமோன். இப்ப நம்ம ரெண்டு நெகட்டிவான கேரக்டரை பார்த்தோம். லாஸ்ட் ஃபைனல் அவர் 5 மினிட்ஸ், ஒரு சரியான கேரக்டர் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அதை மட்டும் நம்ம பார்த்தோம். ஒரு நபர் பார்த்தலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம், இப்ப நம்ம பார்க்க போறது ஆபிரகாம். 12 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம்.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார்.
அப்பொழுது
அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும்
ஆயி கிழக்காகவும் இருக்க
கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்.
ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்க. பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேலுக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காக இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அது மட்டுமல்ல, 7 வசனத்திலையும் பார்க்கும் பொழுது தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தா உடனே பலிபீடம் கட்டுவான், பலியிடுவான். ஆண்டவர் அவனை சந்திக்கிற இடத்துல, அவனை பார்த்து பேசுகிற இடத்துலதான் ஆபிரகாம் செய்த முதல் காரியம் உடனே பலிபீடம் கட்டுவான், பலி செலுத்துவான். ஆபிரகாம் பலி செலுத்துகிறதில் நல்ல ஒரு மனுஷன். இது ஒரு சம்பவம். இன்னொரு 13 அதிகாரத்துக்கு வருவோம். 17-18 வசனங்களை வாசிக்கலாம்.
நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
அங்கேயும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். தேசத்து நீள அகலம் எம்மட்டும் நடந்து தெரிய அதை தருவேன்னாரு. போனா உடனே பலிபீடம் கட்டான், பலியிட்டான், கர்த்தரை தொழுது கொண்டான். அடுத்தது 15 அதிகாரத்துக்கு வாங்க, 7 வசனத்தில் வாசிங்க.
பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறாக்குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை.
இங்கே பாத்தீங்கன்னா கர்த்தரே அவன் பலி செலுத்த கூப்பிடுறாரு, அவன் பலி செலுத்துகிறான். ஆபிரகாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலேயும் பலி செலுத்துவது அவனுக்கு வழக்கமான காரியம், பலி செலுத்துவது அவனுக்கு வழக்கமான காரியம். 12 அதிகாரத்தில் அவனை கூப்பிட்ட போது பலி செலுத்தினான். 13 அதிகாரத்தில் தேசத்தை உனக்கு தரேன்னு சொன்ன உடனே பலி செலுத்தினான். இங்கேயும் கர்த்தர் அவனுக்கு அவனுடைய சந்ததிக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்லும் பொழுதும் பலி செலுத்தினான். கடைசியில் உச்சக்கட்டமாக ஆண்டவர் அவனை பார்த்து அவன் லைஃப் டச் பண்றாரு. 22 அதிகாரத்தில் வரும்பொழுது உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனாகி ஈசாக்கை எனக்கு பலி செலுத்தினார். ஆண்டவர் இப்போ ஆபிரகாம்ட்ட பலியை கேட்டு வாங்கிட்டே இருக்கிறார் இல்லையா. 15 அதிகாரத்தை நீ இதில் கொண்டு வந்தாரு பலி செலுத்தினான். 22 அதிகாரத்தில் உச்சத்துக்கு போயிடுச்சு, உன் ஏக சுதனும் நேசகுமாரனே கொண்டு வாண்டார். இங்கதான் அவனுடைய லைஃப்ல ஒரு ஆசிட் டெஸ்ட், ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் அவன். ஆனா ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை. இந்த சம்பவத்தை நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு அதிகாலமே எழுந்து தன் மனைவிக்கு கூட அதை குறித்து பேசாமல் அவன் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு பலி செலுத்த போறான். மலையின் மேலே ஏறான், மோரியா தேசத்துக்கு போறான், மலை மேலே ஏறான். மகன் போற வழியிலே கேட்கறான், ஆனால் அதை குறித்து அவன் ஒன்னும் பேசாம கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று போறான். பலிபீடத்தை கட்டினான், தன் மகனை எடுத்து அது மேல கிடத்தி வச்சான். ஆபிரகாமும் பலி செலுத்தினவன். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுடைய லைஃப்ல கேட்டு கேட்டு பலியை வாங்கும் பொழுது, உச்சகட்டமாய் தன் மகனை கேட்கும் பொழுது, அவன் சந்தோஷத்தோடு மனப்பூர்வமாக இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்ட பொழுதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவன் தன் மகனை வைத்தான். அந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம இப்ப வாசித்து நம்ம முடிக்கலாம். ஆதியாகமம் 22 அதிகாரம், 22 அதிகாரத்திலே 16 வசனத்தில் வாசிக்கலாம்.
நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின்
வாசல்களை
சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள்
பூமியிலுள்ள சகல ஜாதிகளும்
ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை எனக்கு ஒப்புக் கொடுத்து. கர்த்தர் அங்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம், நான் உன்னை ஆசீர்வதித்து ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, உன் சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு முக்கியமான வார்த்தை. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் பார்க்கிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற சகல வம்சங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். அதனாலதான் அங்க இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் என்ற அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பினர். அதுல ஒரு ஜாதி தான் நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல். பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன், அதுலதான் அதுல ஒரு ஜாதி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கீழ்படிதல்
அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் இன்னைக்கு நம்மள தேவ பிள்ளைகளாய் மாத்தி இருக்கு.
எங்கேயோ போயிடுச்சு.
சவுலும் பலி செலுத்தினான், சாலமோனும் பலி செலுத்தினான், பலியை மட்டும் செலுத்தினாங்க. ஆனால் ஆபிரகாம் பலியோடு கீழ்ப்படிதலையும் தன் வாழ்க்கையில் சேர்த்துக் கொண்டான். அதனால அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது, அவன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம், பலி நல்ல விஷயம். கீழ்ப்படிதலையோடு பலியை சேர்த்து நம்ம செய்யணும். வெறும் கீழ்ப்படிதல் இல்லாமல் வெறும் பலி மட்டும் செலுத்துறது பிரயோஜனம் இல்லை. பலியோடு கீழ்ப்படிதலை சேர்த்துக் கொண்டால் நம்ம மட்டுமல்ல, நம்ம ஜெனரேஷனே ஆசீர்வாதமா இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை சேர்க்கிறீங்க. நம்ம கீழ்ப்படிந்து பலி செலுத்தும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிக்கு வரும். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லா இருக்கும், பிரகாசமா இருக்கும், கர்த்தர் கனப்படுத்துவார். அதுதான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆனால் ரெண்டுமே நல்ல விஷயம், ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். கீழ்ப்படிதல் இல்லாமல் பலி செலுத்துவது ஆபத்து, பலியோடு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமமாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பலி செலுத்துவது நல்லது என்று நாம் போதிக்கப்படுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் கீழ்ப்படிதல் இல்லாமல் வெறும் பலி செலுத்துதல் எந்த விதத்திலும் நமக்கு பிரயோஜனப்படாது. சவுல் பலி செலுத்தினான், கீழ்ப்படிதலை காட்டல. ஆண்டவர் அவன் ராஜ்ய பாரத்தை பிடுங்கிக் கொண்டார். சாலமோனைப் போல யாருமே பலி செலுத்தினதில்லை. ஆயிரத்தில் ஆரம்பித்து லட்சத்தில் போய் எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத பலிகளை செலுத்துகிற அளவுக்கு அவன் உயர்ந்து போனான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் முழு உலகத்திலும் பிரசித்தமாயிருந்தது. அவன் ஜெபித்தால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். அந்த எல்லைக்குள் அவன் போக கொண்டு போகப்பட்டான். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினது இரண்டாவது சம்பவம் தான். முதல் சம்பவம் சாலமோன் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. இதுதான் முதல் சம்பவம். அவ்வளவு உயரத்திற்கு போனவன் ஒரு காரியத்தை மறந்துட்டான். மோசையின் மூலமாய் கர்த்தர் நியாய பிரமாணத்தில் சொல்லும் பொழுது கூட ஒரு இஸ்ரவேலின் ராஜா அநேக ஸ்திரீகளை அவன் திருமணம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் தெளிவாக சொல்லியிருந்தான். சாலமோனுக்கும் அதை எச்சரித்திருந்தான். உன் இருதயம் வழுவி போகாதபடி நீ அநேக அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை நீ சேர்த்துக் கொள்ள வேண்டாம்னு சொல்லியிருந்தான். ஆனாலும் அவன் சேர்த்துக் கொண்டான். விளைவு என்ன? ஒவ்வொரு மனைவிகளையும் பிரியப்படுத்துவதற்காக அவங்க அவங்களுக்கு கோயில் கட்டி கொடுத்தான். அவன் ஆண்டவருக்கு கட்டினது ஒரு கோயில், ஒரு ஆலயம். ஆனால் அசுத்தாதிகளுக்கு கட்டினது ஏராளமான ஆலயங்களை கட்டி கொடுத்தான். எருசலேமிலே கர்த்தருக்கு அவன் தேவாலயத்தை கட்டினான். ஆனால் எருசலேமுக்கு எதிரே இருந்த மலைகளிலே அந்நிய தேவதைகளுக்கு அவன் கோயில்களை கட்டி கொடுத்தான். எவ்வளவு வேதனையான காரியம்! ஆண்டவருக்கு அவன் செய்தது ஒன்று, ஆனால் அசுத்தாவிகளுக்கு அவன் செய்தது ஏராளம். அவனுடைய மனைவிகள், மறுமனையாட்டிகள் அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். ஆண்டவருடைய வார்த்தை மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணாமல் இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு அந்த சூழ்நிலை வந்திருக்காது. அவன் ராஜீவாரம் பிடுக்கப்பட்டிருக்காது. தொடர்ந்து அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுது ராஜீய பாரம் அவனுடைய வேலைக்காரனுக்கு போய்விட்டது. ஆனால் ஆபிரகாம், ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுதெல்லாம் பலிபீடம் கட்டுவான், பலி செலுத்துவான். ஆண்டவர் அவனோடு பேசும் பொழுதெல்லாம் பலிபீடம் கட்டுவான், பலி செலுத்துவான். இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் ஏக சுந்தரம் நேசகுமாரன் ஆகி ஈசாக்கை பலி செலுத்து. அந்த பலியோடு அவன் கீழ்ப்படிதலை காண்பித்தான். நீ என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடியால் உனக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேனார். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் முழு உலகத்திலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் எவ்வளவு உத்தமமானது என்பதை எங்களுக்கு நீங்க காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பலி செலுத்துவது நல்லது, ஆனால் கீழ்ப்படிதலை விட்டுவிடாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. பலியை விட கீழ்ப்படிதல் முக்கியம் என்று சொல்லிட்டீங்க. கீழ்ப்படிதலை நாங்கள் ஜாக்கிரதையோடு எங்கள் வாழ்நாளெல்லாம் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. நாங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் உமக்கு கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது ஆண்டவரே. இவனுடைய வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. எவ்வளவு உயரத்திற்கு உயர்ந்த சாலமோன், எவ்வளவு அடிமட்டத்திற்கு அவன் கொண்டு போகப்பட்டான் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு எச்சரிப்பாக நீங்க வைத்திருக்கிறீங்க. எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற மேன்மைகளை அவர்களைப் போல நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும்